வணக்கம். ஏற்கனவே போன வருடத்துல வந்து இந்த திருவிழா காலத்துல வந்து எந்தெந்த திருவிழா எந்தெந்த நாள்ல செய்யக்கூடிய விசேஷங்கள் அமைந்தது, வருடாந்திர திருவிழாவுடைய பெருமைகள், அதாவது ஒரு ஆலயத்துல வந்து மாதாந்திர திருவிழா, நித்திய உற்சவம், மாதாந்திர உற்சவம், வருடாந்திர உற்சவம்னு ஆகமத்தில் இருக்கு. அந்த திருவிழா காலங்கத்துல சுவாமி எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி எல்லாம் வணங்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பத்தி சென்ற வருடம் பார்த்துன்னு வந்தோம். அது மட்டும் இல்லாம இங்க அம்பால் இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு விதமான அலங்காரம், செவ்வாய்க்கிழமைனா துர்கையுடைய ரூபமாகவும், புதன்கிழமை சரஸ்வதி ரூபமாகவும், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ரூபமா, அப்படி ஒரு ஒரு வர்ணனையா பாவனை பண்ணி அந்தந்த அலங்காரம் அதனுடைய பெருமைகளை பார்த்தோம். இது இந்த தர்மத்தினுடைய எண்ணத்துக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு விழாக்களை பத்தி நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம். அது அதிகமா இருக்கு. அது பார்க்கணும் பொழுது நம்மளுடைய சைவ சித்தாந்தங்கள், வேதாந்தம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துன்னு வரணும். தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம். இன்று இந்த வருட திருவிழால வந்து இந்த மாதிரி புலம்பெயர்ந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் வந்து வாழக்கூடிய நமக்கு ஒரு பலவிதமான சிக்கல்கள். நம்ம நாட்டில் வந்து அங்க காலையில எழுந்து நித்தியப்படி நம்மளுடைய வேலைகளானது வந்து மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய நம்ம மூதாதையர்கள் நமக்கு எப்படி வகுத்து கொடுத்தாங்களோ அதன் பிரகாரம் வந்திருந்தோம். காலையில எழுந்துக்கிறது, காலை கடன் முடிச்சு குளிச்சுட்டு ஆலயம் போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துதான் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, காபி சாப்பிட்றதா, எது செஞ்சாலும் அதற்கு பிறகுதான் செய்தோம். ஆனா இந்த நாட்டுக்குள்ள ஒரு வேற நாட்டுக்கு வரும்பொழுது இந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம செய்யக்கூடிய இந்து மதத்துல சிலதெல்லாம் பிழையா செய்யறோமோ அப்படின்ற பலவிதமான வினாக்கள், பலவிதமான சந்தேகங்கள் நமக்குள்ளே இருக்கு. அந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணும் வண்ணமாதான் இந்த வருடத்துல ஒரு நல்ல ஒரு இது கொடுப்போம். இரண்டாவது, உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன, அங்க இருந்த வரைக்கும் வெப்பநிலை அதிகம், இங்க இருக்கிற வரைக்கும் குளுமை அதிகமானது, என்னென்ன பாதிப்புகள் நம்மளுடைய ஜீன், அதாவது வந்து நம்மளுடைய பாரம்பரியம்ன்ற மாதிரி ஜீன்ஸ்ல இருந்து முதல்ல இருந்தக்கூடிய ஒரு ஒரு தந்ததிகளும் என்ன உடம்பு பாரதம் உகந்திருக்கிறதோ, அதாவது ஏத்துன்றிருக்கோ, அதுதான் இன்னைக்கும் வரும். அப்ப நம்ம வந்துடைய மூதாதைகள், தாத்தா, அப்பா, பொல்லு தாத்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருமே வந்து அந்த வெப்பத்தினுடைய தாற்பம் தான் அதிகமா இருக்கு. ஆனா டோட்டலி இப்ப சேஞ்ச் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப வந்திருக்கு நமக்கு இந்த நாட்டினுடைய சூழ்நிலை. அப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய உடம்பு பாடி ஏத்துக்க கூடாது, ஏத்துக்க முடியாது. அப்ப உடல்நிலை சரியில்லாம போகும்பொழுது மனநிலையும் சரியில்லாம போயிடும். அப்ப அந்த உடம்பையும் மனசையும் எப்படி ஒன்றிணைந்து போகிறது, அதான் மனமது செம்மையானால் வாழ்வு செம்மையாகும், பதஞ்சலி யோக சூத்திரம். மனம் எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுதோ அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஒருநிலை போயிட்டு இருக்கு. ஏன்னா மனதளவுல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம், மனம் சொல்றதான் எல்லாமே கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கு. அப்ப மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துறது, ரெண்டாவது எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, இது வந்து பதஞ்சலி யோக சூத்திரம்ட்டு அது ஒரு 100 ஸ்லோகங்களாக வகுத்து கொடுத்திருக்கார் பதஞ்சலி முனிவர். அவரு தான், பதஞ்சலி முனிவர் தான் யோகாவை பத்தி, யோகாசனங்களுடைய பலனை பத்தியும் விரிவா கொடுத்திருக்காரு. அது பிறகு பிறகு பார்ப்போம். அப்ப நம்ம வந்து நித்திய கர்மா அப்படின்னாக்கா நித்தியம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்றது என்னென்ன செய்யணும், அந்த இறைவனை எப்படி வழிபடலாம், அதுக்கு உடல் ஆரோக்கியம், அதாவது உடல் எப்படி ஒத்துழைக்குது. இப்ப உதாரணம், இப்ப வந்து நம்ம இருந்து செய்யக்கூடிய சில இது வந்துனாக்கா இப்படி இருந்து நல்லா செய்யணும், இது வந்து சுகாசனம் பேர். சுகம்னாக்கா நிம்மதியாக இருக்கக்கூடியது. இந்த சுகாசனத்தில் இருந்து இறைவனை வழிபடணும் இருக்கு. அடுத்தது இன்னொன்னு எடுத்துனாக்கா பத்மாசனம் இருக்கு, இந்த கால் எடுத்து மேல போட்டு இன்னொரு கால் எடுத்து மேல போட்டு செய்யறது. இந்த பத்மாசனம் போட்டு செய்யும் பொழுது என்ன பலன் கிடைக்குது, உதாரணமா பார்த்தாக்கா இருக்கக்கூடிய அம்மனுக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, சரஸ்வதி படத்தை பார்த்தாக்கா சரஸ்வதி ஒரு தாமரையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கும், லக்ஷ்மி பாத்தீங்கன்னாக்கா லக்ஷ்மியும் ஒரு தாமரையில தான் இருந்துட்டு இருக்கும், விநாயகர் பகவான், இது எந்த கடவுளை நம்ம பார்க்கக்கூடிய கடவுளா இருந்தாக்கா எல்லா கடவுளும் தாமரையில இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் தாமரை அப்படின்னு பார்க்கும்போது தாமரையுடைய தன்மை, அந்த தாமரையுடைய ஒரு சூழ்நிலை மாறுதான் அந்த பத்மாசனம் நமக்கு போடக்கூடியது கிடைக்கும். தாமரைக்கு ஒன்று இணைக்கக்கூடிய மனசு, நம்ம மனசு வந்து அலைப்பாஞ்சு நிற்கும் பொழுதுதான் இந்த இடத்துல இருக்கும். ஆனா நம்மளுடைய சிந்தனை வேற எங்கன்னா இருந்தாதான் இந்த இடத்த முழுமையா அனுபவிக்க முடியாது. அதாவது இந்த கோவில் பூஜையாகட்டும், எந்த ஒரு செயலாகட்டும், சாப்பிட்றதாகட்டும், நிதிர கொள்றதாகட்டும், விளையாடுறதாகட்டும், இதெல்லாத்தையும் என்ன மனம் அதுல லயம், அதாவது அதுல இருந்தாதான் அதை முழுமையா அனுபவிக்க முடியும். அந்த நிலையை கொண்டு வர்றதுதான் ஆலயம். அதுக்காகத்தான் ஆலயத்துல திருவிழாக்கள், பூஜைகள், விசேஷ பூஜைகள், மேல சப்தம், நர்தனம், நாட்டியம், வாத்தியம், அதுக்கப்புறம் சங்கீதம், இதெல்லாம் எது அடிப்படையா வந்ததுனாக்கா இந்த ஆலய பூஜைகளுடைய விவரங்கள் தான். இது மனச ஒருநிலைப்படுத்துறதுக்காகத்தான் இது செஞ்சிருக்காங்க. அத நம் முதியோர்கள் பாரம்பரியமா வந்துட்டே இருக்கும்போது இருக்கு. இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்கு, நம்மளுடைய சூழ்நிலை சரியா அமையாதனால. அதாவது உகந்த நேரம் இறைவனை வழிபடுவதுன்றனா காலை நேரம், அதனால மற்ற நேரம் உகந்த நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காலை நேரத்துல நம்ம மனசு சீக்கிரம் அடங்கி ஒரு வழிக்கு வரும், அப்போ அந்த முழு திருப்தி அடையும். ஆனா இங்க இருக்கிற காலநிலை சூழ்நிலையினால பின்னேரம் தான் நம்மளால கோவிலுக்கு வர முடியுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி மனசையும் உடம்பையும் மாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த யோகாசன பயிற்சி அப்படின்றது இந்த 18 நாளுக்குள்ள எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்து சொல்லி, அதை ஒவ்வொரு தினங்களும் வீட்லேயோ நீங்க பிரேயர் பண்ணும் போதோ வீட்லயே செய்யக்கூடிய அளவு ஒரு இது செய்யலான் தான் ஒரு எடுத்துன்னு வந்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம். பெரியவங்க எல்லாருந்து சின்னவங்கள இருந்து இதுக்கு வயசு வித்திய 5 வயசுக்கு அப்புறம் எத்தனை வயசு உள்ளவங்களும் இந்த யோகாசனம் செய்யலாம். யோகாக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியம். சில எக்ஸசைஸ் தான் வந்து இந்த வயசுக்கு அப்புறம் செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் யோகாசனம் பொறுத்த வரைக்கும் சரியான ஆட்கள் பயிர்ந்து அந்த குரு மார்க்கம் மூலம் குரு மூலியமா எடுத்துட்டாக்கா எல்லாருமே செய்யலாம். எந்த முக்காவாசி வியாதிக்கு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கிறது யோகாசனம். இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனியில இருந்து பெரிய பெரிய இடத்துல இருந்து எல்லாருமே இந்த யோகாசனம் பயிரதுல ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதுவும் இந்த வெஸ்டர்ன், அதாவது மேற்கத்திய நாடுகள்ல இது ரொம்ப விருப்பப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா இதுல வந்து வேற எந்த பயிற்சிக்கு போகணும்னா கூட சில ஆயுதங்கள் கையில் எடுத்துன்னு போனோம் செய்யறதுக்கு. ஆனா யோகாசனம் பொழுது எதுவுமே தேவையில்லை. நம்ம நிம்மதியா ஒரு இடத்துல போய் ஒரு இடம் சூழ்நிலையை அமைச்சுட்டா அந்த இடத்துல நித்தியபடி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம வீட்டில இருந்து என்னென்ன செய்யலாம், இந்து மதத்துல என்ன சொல்லியிருக்கு, ஆலயங்களில எப்படி சொல்லியிருக்கு, அதன் மூலியமா எப்படி இறைவனை வழிபடுவது, மனசை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, இதுதான் இந்த 18 தினங்கள் நம்ம பார்க்க போறோம். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. எந்த ஒரு செயல் நமக்கு ஆரம்பமானாலும் சூரியனை மையமா வைத்துதான் செய்யறோம். அப்படி சூரியனை பார்க்கும்போது சூரியனுடைய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஒவ்வொரு தினமா பார்க்க போறோம். முதல்ல வந்து உடம்ப வந்து சரிப்படுத்துறதுக்கு முன்னாடி பிரத் கண்ட்ரோல்னு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த மூச்சு பயிற்சி மூலியமா தான் நம்ம உடம்ப ஒருநிலை பண்ணி எடுத்துன்னு வரணும். உதாரணமா இறைவன்ல வந்து எல்லாருக்கும் மகாபலம், அதாவது வந்து உடல் பலம் அதிகமா உண்டுனோம். அதுல விசேஷமானது ஆஞ்சநேயர் பகவான சொல்லுவோம். ஆஞ்சநேயர் எப்படி வந்தார்னாக்கா வாயுடைய புத்திரன், வாயுனா காற்று, காற்றினுடைய குழந்தை ஆஞ்சநேயர். அந்த காற்றுக்கு எப்படி அவ்வளவு பலம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய ட்ரக் இருக்கு, அதுல எத்தனையோ கேஜ் வெயிட் இருக்கு, அத்தனை கேஜ் வெயிட்டும் எது தாங்கின்னு இருக்கு அந்த ட்ரக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஜினா இல்ல வேற எது தாங்கின்னு இருக்கு டயரா, அந்த டயருக்குள்ள இருக்கக்கூடிய காற்று, அந்த காற்று தான் அவ்வளோ வெயிட்டையும் தாங்கக்கூடியது. அதை உதாரணமா வச்சுதான் நம்மளுடைய உடல் நிலையும் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய உடம்பும் இயங்கி கொண்டு இருக்கிறது எதுனாக்கா நம்ம ஒரு ஒரு க்ஷணமும் விடக்கூடிய சுவாச காற்று தான். அந்த சுவாச காற்றுனாலதான் நம்மளுடைய மனசு உடம்பு எல்லாமே இயங்கி கொண்டிருக்குது. அதாவது அந்த சுவாசம் அன்றி நிக்க ஆரம்பிச்சிருத்துனாக்கா அதுக்கப்புறம் இந்த உடலுக்கு பேரே வேற. அது வரைக்கும் தான் ஒரு பெயர், இந்த ராமன், இந்த சீதை அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறது அந்த சுவாசம் உடம்புக்குள்ள சுவாசிக்கும் பொழுது. அந்த சுவாசம் எப்ப நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுதோ அப்ப இருந்து இந்த உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஒரே பெயர் தான். அப்ப அந்த ஒருநிலைப்படுத்துறது இந்த சுவாசம் தான். இன்னொரு விஷயம், இந்த பூஜை நேரத்திலேயே இப்படி கூட்டு பிரார்த்தனையா இருந்து ஓம் அப்படின்ற மந்திரம் சொல்லும் போது நம்முடைய அந்த சுவாசமானது ஓம்காரமாகவே மாறுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசும் அதே மாதிரி ஒருநிலைப்பட்டு சந்தோஷம் அடையுது. ஒரு ரூமுக்குள்ள இல்ல ஒரு அறைக்குள்ள நீங்க வந்தா ஒரு அறைக்குள்ள இருந்து ஒவ்வொரு தினமும் அந்த இடத்துல வெறும இறைவனை மட்டும் வழிபடுவது இல்ல ஓம்கார மந்திரம் மட்டும் சொல்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. சரியா 48 தினங்கள் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் 49வது தினம் அந்த ரூமுக்குள்ள போனாவே அந்த ஒரு விதமான வைப்ரேஷன், ஒரு சக்தி ஆற்றல் அந்த ரூமுக்கே கிடைக்கும். அதனாலதான் ஆலயத்துக்குள்ள வெளியிருக்கிற வரைக்கும் மனநிலை ஒரு மாற்றமா இருக்கும், ஆலயத்துக்குள்ள வந்த உடனே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 10 பேர் வந்திருக்கும், 8 பேர் வேற சிந்தனை பண்ணா கூட 2 பேர் இறைவா அப்படின்ற ஒரு இது இருக்கு, பிரார்த்தனை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரார்த்தனை வைப்ரேஷன் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கும். அதனாலதான் ஆலயத்துக்குள்ள வேற எதையும் சிந்திக்காதீங்க, கூடுமான வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க, நல்லது நினைங்க, நல்லா இருக்கணும்னு தெலுங்கு பண்ணுங்க. என்ன நம்ம சொல்றோமோ மேல இருந்து அந்த தேவர்கள் ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. ததாஸ்து அப்படின்ற மந்திரத்துக்கு அப்படியே நடக்கட்டும். நீங்க என்ன இந்த இடத்துல இருந்து ஒரு குழந்தைய திட்டினா கூட அதுக்கும் ததாஸ்து. இதை யார் தவறு செய்யறது? இறைவனா செய்யறது. அப்ப நான் ஆலயத்துக்கு வந்து நிம்மதி இல்ல, ஆலயத்துக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்ல, எனக்கு கடன் நிவர்த்தி ஆகல அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். அப்ப ஆலயத்துக்குள்ள என்ன கதைக்கலாம் என்ன கதைக்க கூடாது அப்படின்றது. அதனால புத்தியோர்கள் ஆலயத்துல வந்து பேசாதீங்க, இறைவனுடைய நாமத்தை மட்டும் செயல்படுத்துங்க அப்படின்னா நம்மளால முடியாது. அதெல்லாம் வழக்க முறை வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா கூடுமான வரைக்கும் அது மாதிரி கோவிலுக்குள்ள இதுதான் கதைக்கணும், இப்படிதான் பேசணும், இறைவனோட எண்ணம் தான் மனசுல இருக்குன்னு நினைக்க நினைக்க குச்ச குச்சமா மாற்றங்கள் கூடும். அந்த மாற்றம் வர வைக்கிறதுக்கு தான் இந்த 18 தினங்கள் நல்லா உதவுன்றது எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் இதே மாதிரி ஒத்துழைப்பா இருந்து ஒரு ஒரு தினமும் இத நடக்கக்கூடியத இந்த யோகாசனத்தை பத்தி குஞ்ச குச்சமா சொல்லி புரிந்த வரைக்கும் இத சொல்ல முடியும் முயற்சிக்கிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய பாடம், இது இன்னும் கத்துக்க முடிஞ்ச எங்களாலே முடிக்கல, இன்னும் கத்துக்க வேண்டி எவ்வளோ இருக்கு. தெரிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சொல்ல முடியும், ஏன்னா இதை வந்து இப்படி உட்கார வச்சுட்டு ஸ்பீச் பேசி முடிவெடுக்க முடியாது. இத வந்து செய்ய வைக்கணும், இந்த ஆசனம் இப்படி செய்யுங்க, இந்த நேரத்துல மூச்சு இழுங்க, கைய மேல தூக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி வசதி இங்க இருக்காது. அப்ப இந்த இருந்து கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்றதுதான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ண போறோம். அதுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்தாதான் அது என்ன சொல்றோம் எப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு நல்ல விஷயம், இந்த யோகாசனம் பொழுது ஒரு மார்க்கம், அதாவது வந்து ஒரு முறை கேட்டு பழகிட்டீங்கன்னாக்கா அதை அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். அவங்க ஒண்ணு சொல்லிருக்காங்கன்னா யோகால வந்து வித்தியாசமான பல விதமான கேட்டகரி உண்டு, சப்த யோகா, ஹத யோகா, அப்படி ஒவ்வொரு யோகா, ஹார்ட் யோகா, அக்னி யோகா, பிரீத் யோகா, பிராணாயாமா, அப்படி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. அதுல ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கூடிய யோகாசனம் வந்து இந்து மதத்தினுடைய அடிப்படையில எடுத்திருக்கோம், ஆலயங்கள் அடிப்படையில தான் இந்த யோகாசன முறையை எடுக்க போறோம். அதனால இங்க எப்படி சொல்றோமோ அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. வேற இடத்துக்கு நீங்க எங்கன்னா யோகாசனம் கத்துக்கவோ வேற பின்னாடி ஏன்னா வாய்ப்புகள் கிடைச்சா அங்க என்ன சொல்லிருக்கோ அதை கத்துக்க முடியாது சொல்லுங்க, இது இது நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஆகட்டும் யோகாசன வாத்தியார் அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த இது இப்ப வந்து பிரெத் கண்ட்ரோல தான் முக்கியமா எடுக்க போறோம். இரண்டாவது இந்த மூச்சு காற்றுடைய, ஏற்கனவே சொன்னேன் உடம்புல வந்து மூச்சு காத்து தான் நல்லா இதாகுதுன்னு, அந்த மூச்சு காத்துடைய அமைப்புல தான் செஞ்சுன்னு வரோம். கூடுமான வரைக்கும் இந்த பத்மாசனன்றது போட பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைனாக்கா பரவாயில்ல இன்னைக்கு சாதாரண நிலையை கூட இருந்துக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணுங்க. ஒரு கால் மட்டும் போட முடிஞ்சாலும் சரி, அப்படி ஒரு கால் போட முடியல, ரெண்டு காலம் போட முடிஞ்சாலும் சரி, அப்படி ரெண்டும் போட முடியலன்னா சாதாரண நிலையில இருக்க பாருங்க. இதை கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்து இது பண்றோம். இது வந்து இந்த பொசிஷன், இதுதான் பத்மாசனம், இந்த தாமரை. இந்த ஆசனம் போட்டு இருக்கும்பொழுது மனநிலை சீக்கிரம் ஒன்று ஆகும், இது உடனே வராது. இருக்க வைக்கிறதுக்கே நாங்க வெள்ளக்காரங்களுக்கு கிளாஸ் நடத்துறோம், இருக்க வைக்கிறதுக்கே 3 வாரம் எடுப்போம். நம்ம இவ்வளவு சீக்கிரம் உட்காந்துட்டோம், நீங்களாம் 3 வாரம் கிளாஸ் அட்வான்ஸா வந்துட்டீங்க, அதனால நம்மளாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணவங்க. அப்புறம் இது ஒரு ஒரு கால் போடுறதுக்கு 2-2 வாரம் ஆகும் அவங்களுக்கு, அப்ப அவ்வளவு சிரமப்படக்கூடியது. அப்ப இது பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே உடனே செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா. இது முயற்சி இன்னைக்கு பாத்துக்கிறீங்க, கால் இருக்கிறது எப்படி கால ஒரு கால் மேல தூக்கி வச்சுட்டு இருக்க பாருங்க. முதல்ல கீழே இருந்து பழகுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருக்கும்போது கீழ்த்தரையில் இல்லாம கொஞ்சம் உயரமா ஒரு மேடை மாடி போட்டு இருங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கிதான் செய்யணும். கூடுமான வரைக்கும் குழந்தைகள் சின்ன பசங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா கட்டாயம் நல்லா வரும். இந்த இதுல எடுத்து நல்லா இந்த முத்திரை எடுக்கலாம், இல்ல சாதாரணமா இருந்து இந்த முத்திரை, இது வந்து சின் முத்திரன்னு பேரு. இந்த சின் முத்திரை பெரும் விரல ஆள் காட்டி விரல் தொடர்ற மாதிரி, இது வந்து உள்ளங்கை வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரைட்டா நேரா இருக்கணும். நாமளா இருக்கக்கூடிய உட்கார்ந்துருந்தாலும் அப்படியே இருந்து இந்த சாதாரண சுகாசனம் இந்த ஆசனத்தில இருந்து கூட இப்படி வச்சுட்டு நேரா நிமிர்ந்து இருக்கணும். நிமிர்ந்து இருக்கும் போது உங்களுக்குள்ளே அந்த ஃபீலிங், அதாவது வந்து எண்ணம் தெரியணும், நம்மளுடைய முதுகு எலும்பு நேரா இருக்கு, முதுகு தண்டு நேரா இருக்கு அப்படின்ற எண்ணத்தை மனசுக்குள்ள அதே நிமிர்ந்து இருக்கணும். மெல்ல அப்படியே கண்ணை மூடிக்குங்க. இப்ப நாங்க சொல்லும் போது அதை உணர்ந்து செய்யுங்க. அடி வயிற்றிலிருந்து நல்ல மூச்சு உள்ளுக்கு இழுக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. மூக்கு வழியா மெல்ல அப்படியே உள்ளிடுங்க, அப்படியே மூக்கு வழியா மெல்ல அப்படியே வெளியே விடுங்க. இரண்டாவது முறை அதே மாதிரி கண்ணை நல்லா மூடி, கண்ணை திறந்து இருந்தாக்கா ஷை ஒரு மாதிரியா இருக்கும், யாரும் நம்மளை கவனிக்கிறாங்களா அப்படி எல்லாம் தோணும். இது நமக்காக நம்ம செஞ்சுக்கிற நம்ம ஆலயத்துல செய்யக்கூடிய ஒரு பூஜை மாதிரி ஒரு யோகா. இதுக்கு வந்து மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தப்பா செய்யறோமா, எல்லாருமே ஆரம்பத்துல தவறுகள் வரதான் செய்யும். அப்ப அதை பத்தியோ வேற எதை பத்தியுமோ திங்க் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம உடம்புக்காக நம்ம மனசுக்காக நம்ம ஆலயத்துல செஞ்சுக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இருந்தாதான் இதுல முழுமையா செய்ய முடியும். அதே மாதிரி நல்லா நிமிர்ந்து இரண்டாவது முறை அப்படியே எழுதுங்க, மெல்ல அப்படியே விடுங்க. மூன்றாவது முறை அதே மாதிரி நல்ல மெல்ல எழுங்க, மெல்ல அப்படியே விடுங்க. இப்ப மூச்சு நான்காவது முறை அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கட்டும். நான்காவது முறை நல்லா உள்ள டீப்பா இன்ஹீல், அதாவது நல்லா மூச்சு உள்ளுக்கு இழுத்துட்டு ஓம் ன்ற மந்திரத்தை சப்தமா ஓம். இந்த அளவுக்கு எவ்வளவு அளவுக்கு உங்களால டீப்பா மெல்ல சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லுங்க. இப்ப முதல்ல நல்ல மூச்சு உள்ளுக்கு இழுத்துக்குங்க. Deep inhale, start. Om. இரண்டாவது முறை deep inhale. மந்திரம் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை ரிப்பீட் ஒரு முறை பிறகு சொல்றத கேட்டு சொல்லுங்க. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம். இப்ப எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிண்டு ஓம் சாந்தி சாந்தின்ற மன சொல்லி அப்படியே பூர்த்தி பண்ணிப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படியே கண்ணை மூடிட்டே இருங்க. அம்பால நல்லா மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அம்பாளுடைய அனுகிரகம் கைக்கு உள்ளங்கைக்கு வந்திருக்கும். அதாவது வந்து எப்படினாக்கா இந்த மந்திரம் சொல்லும் போது நம்மளுடைய வைப்ரேஷன் நல்ல ஆற்றல் அப்படியே கைக்கு உள்ளங்கைக்கு வந்துதான் இது இருக்கு யோகாத்துல. அது மாதிரி உள்ளங்கைக்கு இருக்கு. அப்ப அந்த ரெண்டு உள்ளங்கைய நல்லா தேய்ச்சா ஒரு சூடு இருக்கும். அந்த சூடை அப்படியே முகத்துல ஒத்திக்கிறோம், மெல்ல அப்படி ஒத்திண்டு அப்படியே மெல்ல கண்ணை திறந்தா போறோம். இது முதல் நாள். இது செஞ்சு ஒன்னொன்னா செய்யறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். முதல்ல ஒரு மாற்றமா இருக்கும். ஒரு ரெண்டு மூணு நாள் கழிஞ்சிருத்துனாக்கா அப்புறம் இதுல இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா கண்ணை திறந்துட்டு செய்யும் போது வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒழுங்கா செய்யறோமா செய்யலையா, இல்ல நம்மளுடைய சப்தம் வித்தியாசமா இருக்கா, ஓம் தப்பா சொல்றோமா, இது மாதிரி சில சில சந்தேகங்கள் இருக்கும். எல்லாமே ஆரம்பத்துல எல்லா சந்தேகம் எல்லா பிழைகள் இருக்கும். பிழைகள் வர வரதான் மாற்றங்கள் வரும். இப்ப முதல்ல எடுத்தோடனே இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ஒன் வீக் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இதுல ஒரு லயம் இருக்கும். உங்களுக்கு வேலையுடைய பலு, வேலைய டென்ஷன், அதாவது வந்து கார் ஓட்டும் போதோ எந்த வேலை செய்யும் போதோ ஒரு மாற்றங்கள் இருந்தா இதை பிராக்டிஸ் சொல்லிட்டு வரோம். இதை செஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இடத்துல இருந்து அமைதி அதை செஞ்சுட்டு உள்ள போனீங்கன்னாக்கா டோட்டலி ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும். அதாவது மூல சம்பந்தமான வேலை கம்ப்யூட்டர்ல இருக்கும் போதோ வேற எந்த வேலை செய்யும் போதோ எந்த அளவுக்கு சினம் கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தினுடைய தன்மையை இதை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமா எட்டி கொடுக்கும். அதுக்கு இந்த ஆசனம், இந்த பிராணாயாமன்ற இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமா இருக்கும். இதை எப்படி ஒரு ஆபீஸ்ல இருக்கும்போது செய்ய முடியும், இங்க எல்லாரும் இருக்கும் சப்தமா ஓம் சொன்னோம், தனியா இருக்கும்போது எப்படி செய்யலாம் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்கள் பார்ப்போம். இன்னைக்கு தொடர்ந்து முடிச்சுக்கோம். நன்றி.